யோசுவாவில் நம்ம பிரயாணம் வந்து ரொம்ப ரொம்ப சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஏன்னா பிரம்மாண்டமான காட்சிகளை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஆரம்பத்திலேயே பார்க்கும்போது அந்த ரெண்டு வேவு பார்க்குற ஆளுங்க எரிகோக்குள்ளே நுழைந்து அதிசய விதமாக அந்த ஒரு வேசினால் காப்பாற்றப்பட்டதை நம்ம பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆச்சரியமான ஒரு வேதத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அற்புதம் அந்த யோர்தான் அவர்கள் கடந்து அந்த யோர்தானை கடந்து அவங்க வர்றதை நம்ம பார்க்குறோம். அதை வந்து வரப்போகிற எல்லா நூற்றாண்டுகளும் ஞாபகம் வைத்திருக்கணும் என்பதற்காக ஆண்டவர் வந்து அவங்கள அந்த 12 கல்லுகளை எடுத்து ஒரு நினைவு சின்னமாக வைக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க அந்த கில்காலில் அதை வச்சதை நம்ம பார்த்தோம். போன வாரம் நம்ம பார்த்தது வந்து அவங்க கானான் தேசத்துக்கு வந்தாச்சு, யோர்தானை கடந்து அவங்க செஞ்ச ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்தோம். என்ன செஞ்சாங்க? தங்களுடைய விருத்த சேதனத்தை புதுப்பித்தார்கள் இல்லைங்களா. தே ரினியூடு தேர் சர்க்கம்சிஷன். அதுக்கெல்லாம் நம்ம அர்த்தத்தை பார்த்துருக்கோம். பார்த்துட்டு ஆண்டவர் கொடுத்த சாதனமாகிய அந்த பஸ்கா பண்டிகையை அவங்க கொண்டாடும் போது, அந்த கடந்து போகும் திருநாளை அவர்கள் கொண்டாடும் போது, அதுக்கப்புறம் பார்க்குறோம் தேசத்தின் கனியை, பாலும் தேனும் ஓடுற தேசத்தின் கனியை அவர்கள் புசித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் எப்போ அதுக்கு நடந்த பிறகு தான் தங்களுடைய விருத்த சேதனத்தை அவர்கள் புதுப்பித்து அவங்க பாவத்தை உணர்ந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தது, அவங்க பெற்றோர்கள் செய்யாத காரியத்தை இவர்கள் செய்து ஆண்டவர் இன்னுமே நம்பி வாழ போகிறோம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தின் விசுவாசத்தில் நாங்கள் வாழ போகிறோன்னு ஒப்பு கொடுத்தார்களோ, எப்போ அந்த சாதனத்தை பயன்படுத்தார்களோ, அப்போ தான் என்ன நடக்குது, தேவ பிரசன்னத்தின் வெளிப்பாடு அவர்களுக்கு யோசுவாவுக்கு ஏற்பட்டதாக நம்ம பார்க்குறோம். பாருங்களா, அதில் தான் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் ஒரு பிரின்சிபல்ஸ் நம்ம விசுவாச வாழ்க்கையில் வளருவதற்காக இது எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கி அந்த பாட்டில் பாடின மாதிரி ஜெய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்றதுன்றதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும் என்பதற்காக, வெற்றி வாழ்க்கையை கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துக்குள்ளே நமக்கு இருக்கிற சுதந்திரங்களை நம்ம எப்படி அனுபவிக்கிறதுன்றத கற்றுக்கொள்ளும்படிக்கு தான் இதெல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் என்ன பார்க்குறோம், இந்த 6வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா முதல் வசனம் எரிகோவுடைய சூழ்நிலையை பார்க்குறோம். என்ன போட்டிருக்கு எரிகோ?
எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை.
இதை பார்த்தீங்கன்னா எரிகோவுடைய சூழ்நிலை, இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகும் எரிகோ அடைக்கப்பட்டு ஒருவரும் உள்ளே போக முடியாதபடிக்கு, வெளியே வராதபடிக்கு எரிகோ இருக்குன்றத பார்க்குறோம். இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு, இப்போ யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு இது ஒரு பெரிய அடையாளம். என்ன அடையாளம்? ஒரு விதத்தில் எரிகோ மக்கள் வந்து பாவத்தினால் முழுமையாக கடினப்பட்டு போய் ஆண்டவருடைய எந்த செய்தியும் வர முடியாத ஒரு நிலையில் அவங்க ஆயிட்டாங்கன்றத காட்டுறது. உள்ளே இருந்தும் சமாதானம் பேசுகிறதுக்கு ஒருத்தரும் வெளியே வரல, இதெல்லாம் நடந்திருக்கே, நாங்கள் சரணடைந்து விடுகிறோம், நீங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு சரணடைகிறோன்னு வெளியிலும் யாரும் வரல. உள்ளே யாராவது போருக்கோ சரி சமாதானம் பேசுகிறதுக்கோ போகிறதுக்கோ இடம் இல்லாதபடிக்கு அடைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம புரிஞ்சுக்கணும், அதான் கடினப்பட்ட ஒரு நிலை. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்னுமே கானான் தேசத்தில் போய் போரெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு வேளை என்ன இவ்வளோ, இப்போ இந்த எரிகோ பட்டணத்தை அவங்க அழிக்க போகிறாங்க, அழிக்கும் போது ஒருத்தர் சுவாசமாக இருக்கிற எந்த காரியத்தையும் அவங்க கூட போகிறதில்ல. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், ஏன் மாடாக இருக்கட்டும், ஆடு மாடாக இருக்கட்டும், ஏன் வயசானவங்களாக இருக்கட்டும், எல்லாரையுமே அழிக்கத்தான் போகிறாங்க, தலையை வெட்டத்தான் போகிறாங்க போய். ஏன் இப்படி ஆண்டவர் கொடுமையாக இருக்கிறார் அப்படின்னு நமக்கு, இயேசு ஒரு வேளை இருந்தால் இப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டார், பழையற்பாடு தேவன் ரொம்ப கொடுமையான தேவன், அதுக்கு தான் இப்படியெல்லாம் செய்கிறாருன்னு நம்ம ஒரு வேளை நினைக்கக்கூடும். அப்படியே இல்லை. இது திடீர்னு யாரோ ஒரு என்ன அப்பாவிகளை போய் கொல்கிற ஒரு காட்சியே இல்லை. இது கானானியர் அவங்க யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுள் எத்தனை நூற்றாண்டு அவர்களோடு பொறுமையாக இருந்திருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆபிராமுக்கு இதற்கு முன்பதாக ஒரு 450 வருஷத்துக்கு முன்பதாக ஆபிராமுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணார், கானானை நான் உனக்கு கொடுப்பேன். கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார், உடனே உனக்கு கிடைக்காது, அது இன்னும் பல நூற்றாண்டு 400 இயர்ஸ்க்கு மேலே நீ வெயிட் பண்ணணும். ஏன் காரணம் பாருங்களேன், ஆதியாகமம் 15:16 என்ன சொல்கிறார் அங்கே, 15:16
நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால்
அவங்களுடைய அக்கிரமம் நிறைவாகவில்லைன்னா இதான் கடவுளுடைய மகா பொறுமை, பெரிய பொறுமையை காட்டுது. அவர் உடனே பொறுமை இல்லாமல் அவங்களை அழிச்சிடல, அவங்களுக்கு ரொம்ப டைம் கொடுத்துருக்கிறார். பார்த்தீங்கன்னா கடவுளுடைய என்ன கவர்மெண்ட்டில் அவர் இப்படி தாங்க பார்க்குறது, பாவத்தை வந்து அவர் உடனே அழிக்கிறது இல்லை தான். ஏன் உடனே அழிக்காததுக்கு மனுஷங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அதனால் கடவுள் என்ன ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியே இல்லை, கடவுளில் அவருக்கு லிமிட்டை வச்சுருக்கிறார், ஒரு கப்பு வச்சுருக்கிறார், ஒவ்வொரு மனுஷனுக்கும் வச்சுருக்கார், ஒவ்வொரு தேசத்துக்கும் வச்சுருக்கிறாரு. இதான் கப்பு, இது அளவுக்கு இருக்குது, பொறுமையாக இருக்கிறாரு, டைம் கொடுக்குறார். அந்த கிளாஸ் ரொம்பிருச்சுன்னா அவ்வளோதான் அவங்க கதை எடுத்துருவார். அதுதான் டைம் கொடுத்துருக்கிறார் ஏமோரியருக்கு, எவ்வளோ 400 வருஷமாக டைம் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்களேன், நம்மனா இன்னும் அழிக்காமல் வச்சிருக்கிறியே சாமின்னு நம்ம கத்துவோம். எவ்வளோ வருஷமாக அவர்களுக்கு பொறுமையாக இருந்திருக்காரு, என்னத்தாங்க பெரிய பாவம் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்களேன், ஆபிரகாம் இப்போ வந்து அந்த தேவன் பாயிண்ட் என்னன்னா, யெகோவா தேவன் ரொம்ப பொறுமையாக இருந்து இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ஒரு கவர்மெண்ட் மாதிரி, இப்போ தீவிரவாதிகளை நம்ம கொல்ல மாட்டோம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது நியாயம்தான். அதே மாதிரி இந்த உலகத்தை ஆளுகிற தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கருவிகளாக பயன்படுத்தி அவங்களை அழிக்கிறார். அதை தான் நம்ம பார்த்துக்கணும். ஏன் அந்த ஜாதியை இன்னுமே விட்டோம்னா உலகத்தில் மனுஷருங்க மனுஷருங்களாகவே இருக்க முடியாது, சோதோமை விட மிஞ்சிட்டாங்க அவங்க. அதனால தான் அவங்களுக்கு அழிவு வந்துச்சு. அவங்க செஞ்ச பாவங்களை கொஞ்சம் பாருங்களேன், லேவியராகமும் பாருங்களேன், நம்ம உலகத்தை விவரிக்கிற மாதிரியே இருக்குது. லேவியராகமும் 18 பார்த்தீங்கன்னா 6 கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் சாம்பிள்ஸு, நம்மளால் கேட்க கூட முடியாது, படிக்க கூட முடியாது. லேவியராகமம் 18:6
ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாகும்படி அவளை சேரலாகாது. நான் கர்த்தர், உன் தகப்பனையாவது உன் தாயாவது நிர்வாணமாக்கலாகாது, அவள் உன் தாயானவள், அவளை நிர்வாணமாக்கலாகாது. உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது, அது உன் தகப்பனுடைய நிர்வாணம். உன் தகப்பனுக்காவது உன் தாய்க்காவது வீட்டிலாகிலும் புறத்திலாகிலும் பிறந்த குமாரத்தியாகிய உன் சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது. உன் குமாரனுடைய மகளையாவது உன் குமாரத்தினுடைய மகளையாவது நிர்வாணமாக்கலாகாது, அது உன்னுடைய நிர்வாணம். உன் தகப்பனுடைய மனைவிடத்தில் உன் தகப்பனுக்கும் பிறந்த குமாரத்தியை நிர்வாணமாக்கலாகாது, அவள் உனக்கு சகோதரி. உன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது, அவள் உன் தகப்பனுக்கு நெருங்கின இனமானவள். உன் தாயினுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது, அவள் உன் தாய்க்கு நெருங்கின இனமானவள். உன் தகப்பனுடைய சகோதரனை நிர்வாணமாக்கலாகாது, அவன் மனைவியை சேராயாக, அவள் உன் தகப்பனுடைய சகோதரி.
பாருங்களேன், இதை நீங்கள் படிச்சுட்டே போகலாம். உன் சகோதரியை நிர்வாணமாக்க ஆகாது, உன் தாயை நிர்வாணமாக்க ஆகாது, உன்னுடைய ஆண்டியை நிர்வாணமாக்க ஆகாது அப்படின்னு பல காரியங்கள் சொல்லி 21 என்ன சொல்கிறாரு,
நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மூலகைக்கென்று தீர்க்கடக்கும்படி இடம் கொடாதே, உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே.
பெண்ணோடு
சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடு சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவறுப்பானது.
இதெல்லாம் சொல்றார் பாவங்கள். 24 படிங்க,
இவைகளில் ஒன்றிலாகிலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள்.
தீட்டுப்படுத்தாதிருங்கள்,
நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள்.
பாருங்களேன் என்ன ப்ராப்ளம் இவங்களது. ஃபஸ்ட்டு இங்கே பார்க்குறோம், எரிகோவும் சரி கானானியரும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பயங்கரமான பாவங்களை அவர் சொல்கிறார். அது பாவங்களை பற்றி சொல்லும்போது நிர்வாணமாக்கலாகாதுன்னு சொல்கிற பாவம் வந்து பயங்கரமாக இருந்திருக்கிறாங்க, அவங்க பயங்கரமாக இருந்திருக்காங்க. நம்ம ஊரில் இப்போ இருக்கிறாங்க, நம்ம ஊரில். ஏன் இப்போல்லாம் பார்த்தோன்னா என்ன, மீடியாவை பார்க்குறோம், இன்டர்நெட்டை பார்க்குறோம். இப்போ இன்டர்நெட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாலிபர்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பயங்கரமாக கடவுள் அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க போகிறார், பயங்கரமாக தண்டனை. உனக்கு ஆண்டவர் உனக்குன்னு ஒரு மனைவியை கொடுத்துருக்கிறார், அவளோடு நீ உண்மையாக வாழணும், உன் மனசை கட்டுப்படுத்தி போய் உண்மையாக வாழணும். உன் சகோதரியாவது சகோதரியா வயசாக இருக்கிறவங்க, ஏன்னா திமோத்திக்கு சொல்கிறார் உன் கற்பை நீ நல்லா காத்துக்க, உனக்கு வயசு கீழே இருக்கிறவங்களை நீ தங்கச்சியாக பார்க்கணும், வயசுக்கு மேலே இருக்கிறவங்களை அக்காவாக பார்க்கணும், கொஞ்சம் வயசானவங்களை அம்மாவை பார்க்கணும், அப்படியெல்லாம் சொல்லியிருக்கார். எப்படி உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே, இவங்க என்ன வயசு பெரியவங்க சின்னவங்க யாரும் நிர்வாணமாக்கல் ஆகாதுன்னா அவங்கள நிர்வாணத்தை நீ பார்க்கக்கூடாது. இப்போ பில்லியன் டாலர் பிஸ்னஸே இதில் ஓடுது தெரியுமா, போனோகிராஃபி பில்லியன் டாலர் நிர்வாணமாக்கி பார்க்கறது தான், நிர்வாணமாக்கி பார்க்கறது தான். அந்த காணானியர் செய்த பாவங்கள் தான் இங்கே நடந்திருக்கு. கடவுள் அதுக்கு லிமிட்டு கொடுத்துருந்தார் அந்த ஜாதிக்கு. இது செஞ்சு 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 விடலாது, அவங்க ரொம்ப மிஞ்சி போயிட்டாங்க, மிஞ்சி போயிட்டாங்க. ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது, அதான் அவங்க செஞ்ச பாவம். ஏன் இப்படி அழிக்கிறாரு, பிள்ளைங்கள கூட விடாமல் அழிக்கிறாரு, வாலிபருங்களை வயதானவங்களை எல்லாருமே இதில் இப்படி தாங்குறாங்க, ஒருத்தருமே அதில் மனம் திரும்பினவங்க இல்லை, எல்லாருமே நிர்வாணமாக்கல் ஆகாது. நம்ம ஊர்லேயும் அதுதான், அது வியாதி மாதிரி பரவி வருது எல்லா இடத்துலையும். ஒருத்தரை விடுறதில்ல, ஒருத்தரை விடுறதில்ல. டிவியிலேருந்து ஆரம்பித்து, டிவி காட்சிகள்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் போகிறாங்க, பெண்களும் போகிறாங்க, எல்லாரும் போகிறாங்க. ஆனால் கடவுள் கப்பை வச்சுருக்கிறார், ஒன்றுமே தண்டனை வரல நம்ம நினைக்கக்கூடாது. அந்த கப்பு கூடிய சீக்கிரம் ரொம்ப பயங்கரமான தண்டனை வரும், பயங்கரமான தண்டனை. அது கடவுள் சும்மா இருக்க போகிறது, இந்த ஜாதியை தண்டித்ததை பாருங்கள், உடலை குழந்தை பெரியவங்க யாருமே பார்க்கல, அழிச்சு போட்டார். ஏன், இட்ஸ் அ வ்ராத் ஆஃப் காட், கடவுளுடைய கோபாக்கின. அது மாத்திரம் இல்லை, அவங்களுடைய பாவங்கள் ரொம்ப பெருசு, பல பாவங்கள் இருக்குது. தங்களுடைய பிள்ளைகளை அறுத்து பலி கொடுப்பாங்க, அந்த மாதிரி பல பயங்கரமான சொல்லி முடியாத பாவங்களோடெல்லாம் பயங்கரமாக இருந்திருக்காங்க. டிவினேஷன் டிவினேஷன் பில்லியசூன்யம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பலவிதமாக பண்ணியிருந்து அந்த ஊரையே தீட்டுப்படுத்திட்டாங்க, தங்களை தாங்கள் தீட்டுப்படுத்திக்கிட்டாங்க, அந்த ஊரை தீட்டுப்படுத்திக்கிட்டாங்க. ஆண்டவர் இவங்களுக்கு என்ன எச்சரிக்கை கொடுக்குறாரு, உங்களுக்கு அந்த சுதந்திர பூமியை நான் தரப்போகிறேன், நீங்கள் அவங்கள மாதிரி உங்களை தீட்டுப்படுத்திக்காதீங்க, உங்களை தீட்டுப்படுத்திக்கிட்டா அழிஞ்சிங்க நீங்கள். அது என்ன ஒரு வார்னிங் அவங்களுக்கு கொடுக்கறத பார்க்குறோம் பாருங்களேன். ஆகவே இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அவங்கள தாக்கும்போது ஒரு வெறி பிடிச்ச ஒரு ஒரு ஜனங்க மாதிரி, கொலைக்காரங்க மாதிரி, கொள்ளை அடிக்கிறவங்க மாதிரி போவாங்க தெரியுங்களா, போய் எல்லாரையும் போய் சாகடிக்கிற மாதிரி, ஒரு கொடுமையான கடவுள் போய் எல்லாரையும் அடிக்க சொல்கிறாருன்ற மாதிரி இல்லை. இந்த ஜனங்க சாதாரணப்பட்டவங்கள, இவங்களை விட்டா பொழைக்க முடியாது, தீட்டுப்பட்டு அழிஞ்சு கதவு மூடிட்டாங்க. என்னமே ஆண்டவர் என்ன சொன்னாலும் எக்கால ஊதினாலும் கேட்காது, ஒன்றும் கேட்காது, அவங்க பாவம் அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம், மூடிட்டாங்க கதவு. எப்போ ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு வருது, அவங்க ஏன்னா அதான் அவங்க இருதயம் அந்தளவுக்கு கடினப்பட்டு போய்விட்டது, கடவுளுடைய சமாதான சத்தத்துக்கே இடம் இல்லாமல் போயிட்டாங்க. ஒரு அப்பாவிங்க இல்லை, கடவுளுடைய பெரிய நீதியான ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு வருது, அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே அது ஒரு முகவரியாக நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இந்த 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது எரிகோவுடைய வீழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். எரிகோ மதில்கள் விழுவுறது, அது ரொம்ப ஒரு விதத்தில் படித்து படித்து பார்த்தோன்னா இந்த அதிகாரமே ரொம்ப வினோதமாக இருக்குது, வினோதமாக இருக்குது. ஏன், இதை நம்ம படித்து பார்ப்போமே. இதை பார்க்கும்போது ஒரு ரொம்ப வித்தியாசமான வினோதமான கட்டளைகளை கொடுக்குறாரு இந்த எரிகோவை வீழ்த்துறதுக்கு. என்ன, நீங்கள் போங்க, 6 தடவை சுற்றுங்க, சுற்றிட்டு 7வது தடவை போய் 7வது நாளுக்கு போய் 7 தடவை சுற்றுங்க, அதுக்கப்புறம் அது கீழே விழுந்துடும் அப்படின்றாங்க. எல்லாம் பெரிய கேள்வி, எரிகோ எப்படித்தான் கீழே தகர்க்கப்பட்டது, சுற்றினவனும் விழுந்து தான் போச்சு, எப்படி தான் தகர்க்கப்பட்டது, என்ன ஒரு ஆச்சரியம், எப்படி போய் செஞ்சால் ஆகுமா அப்படின்னு, அதுக்கு தகர்க்கப்பட்டது எப்படி தான் தகர்க்கப்பட்டுச்சுன்ற ரகசியம் வந்து நமக்கு புதிய ஏற்பாடில் சொல்லப்படுது. எபிரேயர் 11:30 நம்ம ஒரு வேளை கேட்டோன்னா எப்படி தான் எரிகோ மதில்கள் கீழே விழுந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னா பாருங்க, ஒரு தெய்வீக வெளிப்பாடு அங்கே இருக்குது. 11:30
விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது.
எதினால் விழுந்தது, விசுவாசத்தினாலே விழுந்தது. அதைத்தான் நம்ம கவனிக்கணும் பாருங்களேன். ஒரு டிவைன், ஒரு ரெவலேஷன், ஒரு ரகசியம். என்னங்க ஆச்சரியமா என்னென்னமோ பண்ணுறாங்க, அது பண்ணதுனால எரிகோ விழுந்து போச்சே, எதனால விழுந்து போச்சு அப்படின்னா விசுவாசத்தினாலேயே எரிகோ மதில்கள் விழுந்து போச்சு. அதைத்தான் நம்ம படிச்சுக்கணும், இட் ஃபெல் பிகாஸ் ஆஃப் ஃபேத். அதை நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் இதை எடுத்து நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த முடியும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். விசுவாசத்தினாலேயே எரிகோ மதில்கள் கீழே விழுந்து போச்சு. ஏன், யாருடைய விசுவாசம், யோசுவாவும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாசம். நம்ம படித்து பார்த்தோன்னா ஒரு தேசமாக எல்லாம் சேர்ந்து ஒன்றாக கடவுளை இந்த அளவுக்கு விசுவாசித்தது வந்து வேதத்தில் வேறு இடத்துல பார்க்க முடியுமான்னு நமக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா இட்ஸ் அ கிரேட் டிஸ்பிளே ஆஃப் ஃபேத். அவங்க விசுவாசத்தை எவ்வளோ ஆழமாக அதை வெளிப்படுத்தியிருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். இந்த அதிகாரம் தான் நமக்கு காமிக்குது. அதை நம்ம நான் விளக்கும் போது உங்களுக்கு புரியும். ஒரு தேசமாக அந்த விசுவாசத்தின் ஒரு பெரிய உச்சத்தை அவங்க தொட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். பாருங்களேன், அது ரொம்ப நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தை பற்றி படிக்க வேண்டிய பாடத்துக்கு ரொம்ப நல்ல மாதிரி இது. நம்ம விசுவாசத்தை பற்றி படிச்சுக்கணும் இல்லைங்களா, ரொம்ப முக்கியம். ஏன்னா வெற்றி வாழ்க்கை நமக்கு எது மூலம் தான் வரும், விசுவாசத்தின் மூலமாக தான். நம்ம ரட்சிக்கப்படுறது விசுவாசத்தினால, நம்ம நீதிமானாக்கப்படுறது விசுவாசத்தினால, நம்ம பரிசுத்தமாக்கப்படுறதும் விசுவாசத்தினால தான். ஏன் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் இதுவே எது இந்த விசுவாசமே, உலகத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமாக அந்த விசுவாசத்தாங்க இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேத். ஃபேத்துடைய ஸ்கூலில் நம்ம ரொம்ப வளரணும். ஃபேத்தை பற்றி ரொம்ப நம்ம படிச்சுக்கணும். ஏன்னா அதன் மூலமாக தான் நம்ம வெற்றி. ஆகவே இந்த புக்கில் அதனோட ரகசியங்கள், அதனோட பாடங்கள் நமக்கு அழகாக அமைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இந்த அதிகாரத்தில் விசுவாசத்தின் நாலு குணாதிசயம், ஜெயிக்கக்கூடிய விசுவாசம், கான்கரிங் ஃபேத்துன்னுவாங்க, ஜெயிக்கக்கூடிய விசுவாசத்துக்கு நாலு குணாதிசயங்கள் இருக்கிறத இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அதை நம்ம அந்த குணாதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் நம்மளும் பயன்படுத்தணும்னா, அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த குணாதிசயங்கள் இருக்கும். இந்த குணாதிசயங்கள் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளுடைய எரிகோவம் நமக்கு முன்பதாக விழுகத்தான் தகர்க்கப்படும். ஆகவே அதை நம்ம படித்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ண பார்ப்போம். முதலாவது என்ன பார்க்கலாம், விசுவாசத்துக்கு இருக்கக்கூடிய நாலு குணாதிசயங்களை முதலாவது குணம் என்னன்னு பார்த்தோம்னா, விசுவாசம் வந்து விசுவாசத்தின் கீழ்ப்படிதல். விசுவாசத்தின் கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் விசுவாசத்துக்கு ரொம்ப முக்கியமான குணம். பாருங்களேன், ரொம்ப முக்கியமான குணம். இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். நம்ம என்ன பார்க்குறோம், இந்த கேப்டன் காட்சி அவருக்கு ஏற்படுது இல்லைங்களா. தெய்வீக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாவேவே அவருக்கு தரிசனமாகி அவர் எப்படி வராரு, ஒரு சோல்ஜராக, ஒரு கமாண்டராக யோசுவாவுக்கு காட்சி அளிக்கிறத பார்க்குறோம். அது வந்து 5:13 வருது. ஒரு விதத்தில் பார்த்தோன்னா அந்த 5:13 வந்து 6 ஆரம்பம் மாதிரி வந்திருக்கணும். ஆக்சுவலாக இதுக்கு சம்மந்தப்பட்டது. ஏன்னா அதில் 6:1 வந்து ஒரு அறிமுகமாக கொடுத்துருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன வருது கட்டளை பாருங்க, 2 என்ன வருது, கர்த்தர் யோசுவாவை நோக்கினா. எந்த கர்த்தர்னா அந்த கமாண்டர் தான், அவரே தான். அதனோட தொடர்ச்சி தான் இது. யோசுவா போய் அந்த நைட்டில் போய் அந்த கமாண்டருடைய காட்சியை பார்த்து முகம் குப்புற விழுந்து, நீங்கள் நான் என்ன செய்யணும்னு அவன் கேட்கும்போது உன் பாதரட்சியை கலட்டுன்னு சொன்னபோது அப்புறம் 6 வந்துடுது. அப்படி அது கண்டினியூஷன், அது இங்கே வந்திருக்கணும், ஒரு தொடர்ச்சியாக வந்திருக்கணும். அது தப்பாக ஒரு வேளை அதை இது பண்ணியிருப்பாங்க. ஆகவே அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். அந்த கமாண்டர் தான் கட்டளை கொடுக்குறார், ஒரு கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளை கொடுக்குறாரு, இதை கவனிச்சிங்கன்னா, அவர் ஒரு அசாத்தியம் எரிகோ மூடி இருக்கு. அது 1 அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. உள்ளேயும் போக முடியாது, வெளியவும் வர முடியாது. ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷனாக எரிகோ இருக்குது. அவங்க இவங்களும் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கும்போது அவர் 2 என்ன சொல்கிறாரு, பாருங்களேன் இவர் சொல்றார், அது மூடி இருக்கிறத பார்த்து, இதோ யோசுவாவை பார்த்து, இதோ பார் அந்த எரிகோவும் அதனோட ராஜ்யமும் அதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துருக்குறேன். ஐ ஹவ் கிவன் இட் டு யூ. பாருங்களேன், கொடுக்க போறேன் இல்லை, ஏன் ஆண்டவர் தீர்மானமும் ஒன்று செஞ்சிடுறேன் அப்படின்னு முடிவாயிருச்சுன்னா அது நடந்த மாதிரி தான் அவர் பேசுகிற பழக்கம் அவருக்கு இல்லைங்களா. நடந்த மாதிரி அது கொடுத்து முடிஞ்சாச்சு உனக்கு அப்படின்னு சில 2 கொடுக்குறார். 2 தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அதை நீங்கள் ஒரு ஊர்வலமாக போகணும், ஊர்வலமாக போய் சுத்தணும், சுற்றிட்டு அங்கே போய் என்ன செய்யணும் அப்படின்றார். அந்த ஊர்வலம் எப்படி இருக்கணும், அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா, அதை வந்து சுருக்கமாக அந்த கமாண்டர் யோசுவாவுக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யோசுவா போய் அந்த ஜனங்களுக்கு சொல்கிறார். அதுதான் அந்த அதிகாரத்தில் ரொம்ப இடம் பிடிச்சிருது. அந்த கமாண்டர் யோசுவாவுக்கு என்ன சொன்னார், யோசுவா போய் அந்த ஜனங்களுக்கு என்ன சொன்னார், அதுதான் பார்த்தீங்கன்னா 15 வரைக்கும் வந்துடுது. என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிங்களா, ரெண்டுலேருந்து படிக்கலாம். நீங்கள் ரெண்டுலேருந்து ஆறு வரைக்கும் படிங்க, அஞ்சு வரைக்கும்.
எரிகோவையும் அந்த ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி ஆறு நாள் செய்ய கடவீர்கள். ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார்.
அவங்களாம் அவருக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. யோசுவா அதே இன்ஸ்ட்ரக்ஷனை மற்ற பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து பத்து வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? ரெண்டு காரியம். முதலாவது சில சோல்ஜர்ஸ், ஆர்ம்டு சோல்ஜர்ஸ், அதாவது பட்டயம்லாம் வச்சுருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து ஒரு பெரிய கூட்டம் போகணும் முன்னாடி. இந்த ஊர்வலம் பாருங்களேன், அந்த கூட்டம் முன்னாடி போகணும். ரெண்டாவதாக எக்கால சத்தம் ஊதுற மாதிரி இந்த ஏழு ஆசாரியர்கள் வயிற்று துணியை போட்டுக்கிட்டு ஏழு ஆசாரியர்கள் வந்து ஆக்சுவலி எக்காலத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது. என்ன பண்ணும்? எக்கால கொம்பு, ராம் ஹார்ன்ஸ்ன்னுவாங்க, கொம்பு எக்காலங்கள். கொம்பு எக்காலங்கள்னா செம்மறி ஆடை, அந்த ஆடுக்கு ஒரு மாதிரி இருக்கும் கொம்பு, ரவுண்டாக இருக்கும் அந்த மாதிரி, அந்த ஆடினுடைய கொம்பு அதை எடுத்துகிட்டு போகணும். அது அந்த மாதிரி கொம்பு எக்காலங்கள் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு சோல்ஜர்ஸு, அதுக்கப்புறம் இவங்க ஸ்பிரீஸு போகணும், அதுக்கு பின்னாடி உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு அந்த ஆசாரியர்கள் போகணும், அதுக்கு பின்னாடி ஒரு பின்னொரு பெரிய ஆர்மி கூட்டம் போகணும், அதுக்கு பின்னாடி ஜனங்க வரணும். இதுதான் ஊர்வலம், இதுதான் ஆர்டர். அவர் கொடுக்குற ஆர்டர் பாருங்களேன், இப்படி தான் போகணும். சென்டரில் என்ன இருக்கணும்? உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ஆசாரியர்கள் அந்த எக்காலத்தை ஊதிட்டு போகணும். சரி, இது ஆர்டர் பார்த்தாச்சு. ஆர்டரை பார்த்துட்டு அவங்க என்ன செய்யணும் கவனித்து பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய பிரசன்னம் குறிக்கிற அந்த எக்கால் அந்த உடன்படிக்கை பெட்டி நடுவில் இருக்கணும். அதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்படி போய் ஆறு நாள் போய் எரிகோவை ஒரு வாட்டி சுற்றிட்டு, ஒரு நாளுக்கு போய் ஒரு வாட்டி சுற்றிட்டு திருப்பி வந்துடணும், திருப்பி இன்னொரு வாட்டி போய் சுற்றிட்டு திருப்பி, அந்த மாதிரி ஆறு நாள் செய்யணும். ஏழாவது நாள் போய் என்ன செய்யணும்? ஏழு வாட்டி சுற்றணும். சுற்றிட்டு ஜோராக எரிகோ யோசுவா ஒரு சிக்னலை கொடுப்பார், கொடுத்த பிறகு எல்லாம் ஜோராக சத்தம் போடணும். சத்தம் போட்டால் என்ன ஆகும்னு சொல்லி அந்த கமாண்டர் யோசுவாவுக்கு சொன்னார். ஆனால் யோசுவா ஜனங்களுக்கு சொல்லலை, ஒரு ரகசியமாகவே விட்டுட்டார், என்ன ஆகும்னு சொல்லலை. பாருங்களேன், அப்படி தான் அது வருதை பார்க்குறோம். ஆகவே இதை பார்த்தீங்கன்னா, இதை அவர்கள் அதை ஒழுங்காக கீழ்படுகிறதை பார்க்குறோம், ஒழுங்காக கீழ்படுகிறதை பார்க்குறோம். யோசித்து பார்த்தீங்கன்னா, இது என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு நமக்கு கேட்குற மாதிரி வருது. என்ன தான் நடக்குது? மனுஷீக விதத்தில் யோசித்து பார்த்தோன்னா ரொம்ப முட்டாள்தனமாக காரியமாக இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு, இல்லைங்களா? என்ன தான் செய்கிறாங்க இவங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன ஒரு ஊர்வலம் மாதிரி போகிறாங்க, சுற்றுறாங்க, ஒரு நாள் திருப்பி போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, திருப்பி வராங்க சுற்றுறாங்க. என்ன அங்கே பார்க்குற எரிகோலேருந்து பார்க்குறவங்கள உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன இவங்க ஏதாவது என்ன காமெடி இதை பண்ணுறாங்களே, என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு ஜோக் மாதிரி தான் இருக்கும். பாருங்களேன், உலக போ இராணுவ சரித்திரத்திலேயே இப்படி ஒரு காட்சியை நம்ம பார்க்கவே முடியாது, யாருமே இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு நகரத்தை போய் நாம் தகர்க்க வேண்டும்னா உலக மிலிட்ரியிலேயே இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை யாருமே அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. செய்ய வேண்டியது என்ன? பெரிய வால் இருந்துச்சுன்னா நீ அதுக்கு ஒரு இது கட்டணும் இல்லைங்களா, முற்றுகை கட்டி அதை தாண்ட பார்க்கணும், இல்லைன்னா அந்த டோர் இருக்குது அதை போய் இடிக்க பார்க்கணும், ஏதாவது ஒன்று அந்த மாதிரி ஏதாவது செய்ய பார்க்கணும், அந்த வாலை கிளைம் பண்ண பார்க்கணும், போய் சண்டை போடணும். இவங்க என்ன பாருங்களேன், உலக சரித்திரத்திலே இராணுவ சரித்திரத்தில் இப்படி ஒரு காட்சி யாருமே பார்த்துருக்க முடியாது. போய் அந்த ஊரை போய் சுற்றணும், இந்த ஆசாரியர்களான மந்திரவாதிகள் மாதிரி அவங்க இதில் நல்ல ட்ரம்பெட்டு கூட இல்லை, அந்த கொம்பு ட்ரம்பெட் அது ரொம்ப மோசமாக வரும், சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்காது, போன ஒரு மாதிரி சங்கு உதிர மாதிரி தான் இருக்கும், சவுண்டு நல்லா கூட இருக்காது. அதில் போய் சுற்றிட்டு வரணுமா? எவ்வளோ மனுஷீகத்தில் யோசிக்கும்போது எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குன்ற மாதிரி தான் நமக்கு யோசிக்க வருது. பாருங்களேன், யோசித்து பார்த்தா எரிகோவில் இருக்கிறவங்க அந்த வால்ஸில் இருந்து அவங்க பார்க்க முடியும் இல்லைங்களா, அந்த ஜன்னல்லேருந்து அவங்களாம் நின்று பார்ப்பாங்க, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு ஜோக்காக தான் அவங்களுக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா. ஒரு நாள் வந்தாங்க, வந்துட்டு சுற்றிட்டு போயிட்டாங்க, அடுத்த நாள் ஒன்றும் பண்ண முடியலன்னு போயிட்டாங்க போல இருக்குது, அடுத்த நாள் வராங்கன்னு ரொம்ப கேலி பண்ணியிருப்பாங்க அந்த வால்லேருந்து, ரொம்ப கேலி, ரொம்ப சிரிப்பு, ரொம்ப ஒரு மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இதை யோசித்து பார்த்தா இது வந்து ஒரு ரொம்ப மனுஷீகமாக யோசித்து பார்த்தா ரொம்ப முட்டாள்தனமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆனாலும் மனுஷீக லாஜிக்கில் எவ்வளோ முட்டாள்தனமான இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்க கடவுளை நம்பி அவருடைய வாக்கு கீழ்ப்படுகிறதை நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், இதை விட இது ரொம்ப முட்டாள்தனம், இப்படியா போய் செய்கிறதுன்னு நம்ம நினைக்கலாம். எந்த இராணுவ வீரனுக்கும் இப்படி ஒரு முட்டாள்தனமான ஐடியா வராது. ஆனாலும் இதை அவங்க கீழ்ப்படிந்து உண்மையாக ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, ஏழு நாள் பொறுமையோடு ரெகுலராக செய்கிறது என்னத்தை காமிக்குது? ஏன் இப்படி செய்ய முடிஞ்சிச்சு? ஏன்னா அவங்களுக்கு கடவுள் மேலே ஆழமான விசுவாசம் வந்துட்டதுனால். ஏன்னா அவங்க அந்த யோர்தான் நதியை கடந்து வந்த பிறகு அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஆழமான விசுவாசம் கடவுள் மேலே, அவர் என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. மனுஷீக விதத்தில் முட்டாள்தனமாக எனக்கு தோன்றினாலும் கர்த்தருடைய வார்த்தை ஆச்சேன்னு நம்பி செய்கிறது. புரியுதுங்களா? விசுவாசத்தின் முதல் குணாதிசயம் வந்து அதாங்க. காலையில் மரியாவை பற்றி படித்தோம் இல்லைங்களா, எவ்வளோ முட்டாள்தனமாக இருந்துச்சு. இது வரைக்கும் கேள்விப்படாதது, நடக்காதது, நடக்கவும் போகாதது, நீ குழந்தை, நீ புருஷன்னு அறியாமல் உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதுன்னா அதை விசுவாசத்தில் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, நம்புச்சின்னு போட்டிருக்கு. பாருங்களேன், அதாங்க விசுவாசம் வந்து நம்ம மூளைக்கு புரியல, நம்ம மூளைக்கு எட்டலை, முட்டாள்தனமாக நமக்கு தெரிஞ்சாலும் அதை கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நம்பி கீழ்ப்படுகிறதுலாம் தான் விசுவாசம் இருக்குது. பாருங்களேன், அதில் தான் நமக்கு வெற்றி இருக்குது. நம்ம எப்போ இந்த உலக பிரகாரமான தெளிவை நம்ம விடுறோமோ அப்போ தான் நம்ம விசுவாச வாழ்க்கையில் உருப்படுவோம். புரியுதுங்களா? உலகத்தகமான தெளிவு ஏன் பாருங்களேன், அதான் எபிரேயரில் நமக்கு சொல்லப்பட்டதை பார்க்குறோம். அவர்கள் விசுவாசத்தினாலேயே அதை தகர்க்க செய்தாங்க. எந்த ஃபோர்ஸும் அவங்க யூஸ் பண்ணல, இராணுவ வல்லமையும் அவங்க யூஸ் பண்ணல, என்ன அந்த வாளை விழுவ வச்சுச்சு? கடவுள் மேலே எந்த அளவுக்கு முட்டாள்தனமான காரியத்தையும் கடவுள், அந்த முட்டாள்தனமாக நமக்கு தெரியுது, லாஜிக்கே இல்லாத காரியத்தை கர்த்தர் சொன்னாருன்னு அதுக்கு முழுமையாக அவங்க கீழ்ப்படிஞ்சதுனால தான் அந்த விசுவாசத்தினாலேயே அதை தகர்க்க முடிஞ்சிச்சு அவங்களால. அதான் நம்ம பார்க்குறோம், அது ரகசியத்தை தான் நம்ம படிச்சுக்கிறோம். பாருங்களேன், இது பல இடங்களில் நம்ம பார்க்கலாங்க. ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது, இஸ்ரவேலுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விசுவாசம் இருந்துச்சு, அதனால தான் அதை கீழ்ப்படிஞ்சாங்கன்னு பார்க்குறோம். ஒரு விசுவாச வாழ்க்கை, ஒரு விசுவாசியை விசுவாசம் எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, மனுஷீகமாக இயற்கையாக இயற்கைக்கு விரோதமாக தெரிஞ்சாலும் ஆண்டவருடைய கட்டளைன்னு இருந்தால் அதுக்கு கீழ்ப்படுகிறான்னு ஒரு மனுஷன், அது எதன்மால அதை செய்கிறான், விசுவாசத்தினால தான். பாருங்களேன், அது தான் அவனுக்கு வெற்றியை கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி இன்னொரு கதை இதுக்கப்புறம் படிக்க போகிறோம், கிடியோனுடைய கதை வருது. அவருக்கும் இதே மாதிரி ஒரு சோதனை தான், விசுவாச சோதனை மனுஷனுக்கு. என்ன, அங்கே மிடியனைட்ஸ் 135,000 பேர் இருக்காங்க, இவர் கூட எத்தனை பேர் இருக்காங்க, 32,000 பேர் இருக்காங்க, 32,000 பேர். இவர் என்ன பண்ணுவார், அங்கே இருக்கிற 4 ஆளுக்கு என்கிட்ட ஒரு ஆள் தான் இருக்குது, இதுக்கே அவருக்கு பயம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை இதெல்லாம் ரொம்ப கூட்டம் இருக்கிறாங்க, உங்ககிட்ட சில பேர் அனுப்பிடு. நான் இவர் போய் அந்த 32,000 கிட்ட யார் யாருக்கு பயமாக இருக்குதோ நீங்கள்லாம் திருப்பி போயிருங்க அப்படின்ட்டார். அதில் 22,000 விட்டா போதும்னு ஓடிட்டாங்க. மீஞ்சி இருக்கிறது எத்தனை பேர், 10,000. அங்கே 12 பேருக்கு இங்கே ஒருத்தருக்கிறாங்க, எப்படி போர் செய்யறது, 12 பேருக்கு 10,000 இருக்கிறாங்க, நான் என்ன செய்யறதுன்னு ஆண்டவர் திருப்பியும் வந்துடுங்க. இல்லை இல்லை இந்த கூட்டமும் ரொம்ப பெருசு, நீ போய் அவங்களெல்லாம் ஒரு தண்ணி குடிக்கவே, நமக்கு தெரியும் எப்படியெல்லாம் தண்ணி குடித்தாங்கன்னு. ஒரு குரூப் அந்த நக்கி குடித்தவங்கள ஒண்டி 300 பேர், அவங்கள ஒண்டி பிடிச்சி வச்சுக்கிட்டு மற்றவங்களெல்லாம் அனுப்பி 300 பேரில், 300 பேர்னால் அங்கே இருக்கிற 450 பேருக்கு ஒரு ஆள் இங்கே, யோசிச்சு பாருங்களேன். ஆனால் அவங்கள வச்சு தான் வெற்றி கொடுத்தார். நம்ம அதான் நம்ம பார்க்குறோம், நம்ம மனுஷீகத்தில் நம்ம முட்டாள்தனோன்னு நினைக்கக்கூடிய காரியத்தில் தான் காரியத்தை நம்ம ஆண்டவருடைய வார்த்தையாச்சேன்னு கீழ்ப்படுகிறது என்ன காட்டுது, விசுவாசத்தை காட்டுதுங்க, விசுவாசத்தை காட்டுது. நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன், பல விதத்தில் அப்ளை பண்ணலாம். யோசிச்சு பாருங்களேன், உலக பிரகாரமா, உலகம் ரொம்ப தெளிவு இருக்கணும் நம்ம பேசிக்கிறோம் இல்லைங்களா. ஒரு காரியத்தில் வேலையில் எங்கேயோ சந்தர்ப்பம் கிடைக்குது, இல்லை ஒரு டேக்ஸ் நம்ம கட்டணும், இல்லை டேக்ஸ் கட்டணும், இல்லை வேலையில் எங்கேயோ நமக்கு ஒரு பணத்தை அநியாயமாக நம்ம சொந்தமாக்கிக்கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே. ஒரு உலகத்தில் ஒரு சத்தம் நமக்கு என்ன வருது, உனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, உனக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது பேச்சு கேளு, இது என்னன்னா அந்த மாதிரி பெரிய சத்தங்கள் வரும். நீ அப்படி இது பண்ணிடுன்ற உலக தெளிவு சத்தங்கள் வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இன்னொரு பக்கம் கேட்குது, உண்மை உள்ளவன் ஆயிரு இல்லைங்களா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படி, அவருடைய சத்தத்துக்கு கீழ்படி அப்படின்னு ரெண்டு சத்தங்கள் கேட்குது. இந்த ரெண்டு சத்தத்தில் நம்ம விசுவாசத்தை எப்படி காட்ட போகிறோம், நமக்கு லாஜிக்கலாக தெரியல, இதுக்கு போய் நான் ஏன், எனக்கே எவ்வளோ கஷ்டம் இருக்குதேன்னு இயற்கையாக நமக்கு என்ன செய்யணும்னு தோணுது, அந்நியாயம் செய்யலான்னு நமக்கு வருது இல்லைங்களா. ஆனால் அங்கேத்தான் நம்ம விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம் பாருங்களேன், அங்கேத்தான் நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். இன்னும் பல விதத்தில் அந்த மாதிரி யோசித்து பார்க்கலாம். இன்னும் உதாரணம், நம்ம யாரும் காணிக்கையை பற்றி நம்ம ரெகுலராக பேசுகிறதே இல்லை, ஆனால் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாரும் காணிக்கையை பற்றி கேட்கல, ஆனால் ஆண்டவர் லாஜிக்கலாக சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய வருமானத்தில் 10% எனக்கு கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா. அதான் அவருடைய கட்டளை. நமக்கு எனக்கு வர வருமானத்தில் 10 கேல்குலேஷன் பண்ணி பார்க்குறோம், எனக்கு வர வருமானத்தில் 10% நான் கொடுத்தா நான் எப்படி பொழைப்பேன், அதெல்லாம் நான் பொழைக்க முடியாது, எனக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னு தள்ளி வைக்கிறோம். என்ன ஆகுதுதான், அங்கே விசுவாசம் இல்லாததை வெளிப்படுத்துது இல்லைங்களா. எனக்கு முட்டாள்தனமாக தெரிஞ்சாலும் ஆண்டவர் சொல்லிட்டார், ஆண்டவருடைய கட்டளை, நீ இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே போகலாம். பல விதங்களில் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். என்ன நம்ம மனுஷீக கால்குலேஷன், மனுஷீக லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பெரிய முட்டாள்தனம். ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுட்டு ஓய்வு நாள், சண்டே, ஞாயிற்றுக்கிழமை நம்ம வர்றது இல்லைங்களா. உலக ரெண்டு வார சத்தங்கள் எப்போவும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கு, உலக தெளிவு சத்தம், அது ஆண்டவருடைய சத்தம். நமக்கு சில நேரங்களில் ஆண்டவருடைய சத்தம் ரொம்ப முட்டாள்தனமாக தெரியலாம், ஆனால் அதுக்கு நம்ம கீழ்படுகிறது என்னத்தை வெளிப்படுத்துது, விசுவாசத்தை வெளிப்படுத்துது. ஆனால் அது தான் உண்மையான லாஜிக், அதில் அதை கேட்குறவன் தான் உருப்பட போகிறவன், அதை கேட்குறவன் தான். உலகத்தில் எவ்வளோ காமன் சென்ஸ் இருந்தவங்க, உலக தெளிவு இருந்தவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க தெரியுங்களா. ஆனால் நம்ம விசுவாசிகளாக நமக்கு வெற்றி எதில் வருது தெரியுமா, விசுவாசத்தில் நமக்கு முட்டாள்தனமாக தெரிஞ்சாலும் ஆண்டவருடைய வார்த்தையில் கீழ்ப்படுகிறதுல தாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்களேன். அதை தான் நம்ம பார்க்குறோம், விசுவாசம். ஆகவே நம்ம வாழ்க்கையில் கடவுளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், கஷ்டமாக இருந்தாலும் கீழ்ப்படுகிறோன்றது எதை காமிக்குது, விசுவாசத்தை காமிக்குது. கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோன்றது எங்கள் பிரச்சனை, விசுவாசம் இல்லாததை காமிக்குது புரியுதுங்களா. ஒருத்தர் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இல்லை, ஆண்டவரை நம்புறது இல்லை, ஆண்டவருக்கு நம்பிக்கை இல்லை, கண்டபடி இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னா என்ன காரணம், ப்ராப்ளம் விசுவாச இல்லை, அதான் பிரச்சனை பாருங்களேன். ஆகவே இது முக்கியமான பாயிண்ட், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிருத்தாங்க. இவங்க இவ்வளோ முட்டாள்தனமாக இருந்தாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாருங்களேன், அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க செஞ்சதாக பார்க்குறோம். சரி, அடுத்தது விசுவாசத்தினுடைய இன்னொரு குணாதிசயம். முதலாவது அந்த குணாதிசயத்தை பார்க்குறோம், எவ்வளோ இயற்கைக்கு மாறாக இருந்தாலும், என் புத்திக்கு விரோதமாக இருந்தாலும், என்னத்தான் என்ன நினச்சாலும் ஆண்டவருடைய வார்த்தை, அதுக்கு நான் கீழ்ப்படிவேன் என்றது தான் ஒரு விசுவாசத்தால் தான் முடியாது இல்லைங்களா. அதை அவங்க செஞ்சதாக பார்க்குறோம், முட்டாள்தனமாக இருந்தாலும் அதை செஞ்சாங்க அவங்க. ரெண்டாவதாக என்ன பார்க்குறோன்னா பாருங்களேன், இது காலையில் அவங்க எந்திரிச்சு போகிறாங்க, எந்திரிச்சு போய் அந்த ப்ரீஸ்ட் எல்லாம் ரெடி ஆகி அதிகாலையில் பெரிய குரூப், ஒரு பெரிய ஆர்மி, மைசூர் ப்ரொசஷன்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, போய் நின்று பார்ப்போம், ஒரு ஒன்றுன்னா போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு வேளை நின்று பார்த்தோன்னா ஒரு பெரிய சோல்ஜர் குரூப் போகும், குரூப்பு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த 7 ஆசாரியர்கள் வெள்ளை துணி போட்டுக்கிட்டு ஆடு கொம்பை வாயில் வச்சுட்டு ஊதிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு அவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்னொரு குரூப்பான சோல்ஜர்ஸ் பின்னாடி வர மாதிரி போகிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி அந்த ஜனங்க கூட்டம் எல்லாரும் பின்பற்றி போகிறாங்க. விசுவாசத்தின் இன்னொரு குணாதிசயம், இவங்க எல்லாருமே ஒரு தீர்மானமாக அந்த உடன்படிக்கை பெட்டியை நோக்கி கடவுள் தங்களுக்கு மத்தியில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அதை ஃபாலோ பண்ணி போகிறதுல நம்ம பார்க்கலாம் பாருங்களா. விசுவாசத்தின் இன்னொரு குணாதிசயம் வந்து நம்ம அந்த வார்த்தையில் பார்த்த மாதிரி ஒரு ஒரு தீர்மானமாக ஆண்டவரை நோக்கி வாழ்க்கையில் நடக்கிறது. ஆண்டவரையே நோக்கி வாழ்க்கையில் நடக்கிறது. இந்த அப்படி காண முடியாத காரியத்தை அப்படி காண்றது அப்படின்னு சொல்லலாம். பாருங்களேன், அதை நான் உங்களுக்கு விளக்குறேன். இதில் பாருங்கள், இந்த 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 அதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டின்னு 10-11 தடவை வருது. ஏன் இங்கெல்லாம் நடந்து போயிட்டுருக்கும்போது ஷோல்டர் மேலே தூக்கி அவங்க கண்ணுக்கு தெளிவாக தெரியறது உடன்படிக்கை பெட்டி தான். அந்த உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்குது? யெகோவா தங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு அடையாளம் அது, இல்லைங்களா? கடவுள் தங்களுக்கு மத்தியில் இருக்கிறார் என்பதை அவங்க கண்ட விதத்தில் அவங்க போகிறாங்க, அவங்க பார்த்த மாதிரி அவங்க போகிறாங்க. நம்ம சொல்லப்போனால் உடன்படிக்கை பெட்டி புதிய ஏற்பாடில் நமக்கு எதை குறிக்கிறதா இருக்குது, இல்லைங்களா? அந்த உடன்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்குது. எபிரேயர்லேயும் போட்டிருக்கு, ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ், இல்லைங்களா? அந்த அது 16 அதிகாரம் எபிரேயரில் விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு சொல்லிவிட்டு, நீங்கள் விசுவாசிக்கலா, நீங்கள் விசுவாசத்தில் நடக்கணும்னா என்ன செய்யணும், உங்கள் பாவங்கள்லாம் அகற்றி விட்டு உங்கள் கண்ணை இயேசு மேலே நோக்கமாக வச்சு போங்க அப்படின்னு சொல்லப்படுறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அவங்க கடவுள் தங்களுக்கு மத்தியில் இருக்கிறார் என்பதை நம்புறது மாத்திரம் இல்லை, அவர்கள் கண்டார்கள்னு கூட சொல்லலாம். அவர்கள் கண்டார்கள். எப்படி கண்டார்கள்? ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் போன வாரம் சொன்ன மாதிரி யோசுவா இன்னுமே பார்க்குற விதமே மாறி போச்சு. ஏன்? கடவுளுடைய தெய்வீக பிரசன்னத்தின் வெளிப்பாடு தனக்கு வந்த பிறகு காணாத உலகத்தின் காட்சி அவருக்கு ஏற்பட்டுச்சு. இன்னமே அவர் வந்து போர்க்களத்துக்கெல்லாம் போகும்போது, எங்கே போகும்போதும் தனக்கு முன்பதாக போகிறது யாரை பார்ப்பார்? இந்த சோல்ஜரை தான் அவர் பார்ப்பார். காணாத உலகத்தை காணுகிறது, அதான் அந்த பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சி. அதான் காணாத உலகத்தை காணுகிறது. ஒருவேளை நம்ம கண்கள் காண்டி ஒரு 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 நாள் திறக்கப்பட்டு காணாத உலகத்தை நம்ம காணுகிறவா இருந்தோம்னா எவ்வளோ அதிசயமான காரியங்களை காண முடியும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன், நமக்கு மத்தியில் ஆண்டவர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நமக்கு மத்தியில் ஏன் பைபிளையும் போட்டிருக்கு, நமக்கு மத்தியில் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம நம்புகிறோமா? நமக்கு மத்தியில் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். ஏன் அந்த ரட்சிப்பை குறித்து படிக்கும்போது தேவ தூதர்கள் உத்து பார்க்குறார்கள் அப்படியெல்லாம் வேதத்தில் போட்டிருக்கு. ஆகவே இந்த நமக்கு விசுவாசம் காண்டி இருந்துச்சுன்னா, அந்த விசுவாசத்தில் உறுதியாக பார்க்குறவர்களாக இருந்தோன்னா, அந்த விசுவாசம் என்ன பண்ணுது, நமக்கு ஒரு எக்ஸ்ரே கண்களை கொடுக்குது. ஒரு எக்ஸ்ரே கண். எக்ஸ்ரே கண்ணுனா நம்ம காண முடியாத காரியங்களை காணும்படிக்கு எக்ஸ்ரே கண்கள் விசுவாசம் கொடுக்குதுங்க. நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இது பாருங்கள், காண முடியாத காரியத்தை நம்மளோடு தேவன் இருக்கிறத நம்மளோடு நம்ம ஏன் இந்த சபையில் மாத்திரம் இல்லை, நம்ம வீட்டுக்கு போகும்போதும் நம்மளோடு தேவன் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் ஒரு அதிசயமாக நம்ம நம்மளை சுற்றி தேவ தூதர்கள் இருக்கிறத நம்ம காண முடியும். நம்ம இப்போ பைபிளில் பல உதாரணங்கள் பார்க்கலாம். யாக்கோபு ஆதியாகமம் பாருங்களா, ஆதியாகமம் 28:16 அவருக்கு அந்த காணாத உலகத்தில் இருக்கிற காட்சி ஒரு வாட்டி ஏற்பட்டுச்சு. அவர் என்ன சொல்கிறாரு?
யாக்கோபு இஸ்ரவேல் தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான்.
பாருங்களேன், கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், ஆனால் நான் அவிவிசுவாசத்தில் அறியாமல் இருந்தேன். கர்த்தர் இருக்கிறாரு, ஆனால் நான் எனக்கு தான் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்றாரு. ஆகவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், விசுவாசத்தின் ரெண்டாவது குணம், காண முடியாத காரியத்தை காண வைக்கிறது விசுவாசம். பாருங்களேன், ஃபேத் மேக்ஸ் அஸ் சீ த அன்சீன். காண முடியாததை காண செய்யக்கூடியது எது? விசுவாசம். உங்களுக்கு பாருங்களேன், அழகாக நான் காட்டுறேன். எபிரேயர் 11 அதிகாரத்தில் 1 வசனத்தில் விசுவாசத்துக்கு விளக்கத்தை என்ன கொடுக்குறாரு அவர்? விசுவாசம்னா என்ன? படிங்க 11:1. காணப்படாதவைகளுடைய நிச்சயம் எது கொடுக்குது நமக்கு? எந்த அளவுக்கு அந்த நிச்சயம் வருதுன்னா, காணாததை நம்ம காணும்படிக்கு ஆவிக்குரிய கண்களில் காணும்படிக்கு செய்கிறது வந்து விசுவாசங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுதா? உங்களுக்கு ஒரு அதிசயமாக காட்டுறேன் பாருங்களா. அதே அதிகாரத்தில் இவர்கள் கண்டார்கள் கண்டார்கள்னு போட்டிருக்கு. நோவா 7 வசனத்தில் இன்னும் பிரளயமே வரல, ஆனால் அவர் பிரளயம் வந்ததாக கண்டு அவர் ஆல்ரெடி போட்டை பண்ணாருன்னு வருது. எப்படி? விசுவாசம் காணாத காரியத்தை காணும்படி நமக்கு செய்து. 7 வசனம் படிங்களா.
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான்.
பாருங்க, காணாத காரியத்தை விசுவாசத்தின் மூலமா தான் கண்டு, அதான் காண முடியாத காரியத்தை விசுவாசம் காண வைக்குதுங்க. 13வது வசனம் படிங்க.
இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு,
தூரத்தில் அவர்களை கண்டு. புரியுதுங்களா? விசுவாசத்தின் ரெண்டாவது குணம் நம்மளை காண முடியாத காரியங்களை காண வைக்கிறதுங்க. கடவுளுடைய வாக்கு தத்தங்களை காண வைக்கிறது. வரப்போது அந்த வாக்கு தத்துவம், ஆனால் அந்த அளவுக்கு அந்த வாக்கு தத்துவத்தின் மேலே நான் உறுதியாக இருக்கிறது, அது நடந்த மாதிரி நான் பார்க்க முடியும். விசுவாசம் தாங்க கொடுக்க முடியும். இவர்கள் எல்லோரும் பாருங்களேன், அடையாமலும் தூரத்திலிருந்து அதை கண்டு. ஏன் அதில் வர ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக மோசையுடைய இது வரும் பாருங்களேன். 24 மோசை இதெல்லாம் செஞ்சதுக்கு என்ன காரணம்?
மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜா அவனுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிக்கிறதே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான்.
பாருங்க, இதெல்லாம் மோசேயை பத்தி போட்டிருக்கு. எதனால செஞ்சாரு? 27 படிங்களா.
விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல.
பாருங்களா, விசுவாசத்தினாலே என்ன அதர்சனமானவரை அப்படின்னா என்ன? பார்க்க முடியாதவர். நம்மளால நேர்கண்ணுல பார்க்க முடியாது. பார்க்க முடியாதவரை விசுவாச கண்களாக அவர் பார்த்தான்னு போட்டிருக்கு. பாருங்களேன், தாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். விசுவாசத்தின் முதல் குணம் வந்து நம்ம இயற்கைக்கு நமக்கு புரியாமல் மனுஷிகத்தில் முட்டாள்தனமாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையாச்சேன்னு அதுக்கு கீழ்படியும், அது குணாதிசயம். ரெண்டாவது உண்மையான விசுவாசத்துக்கு இருக்கக்கூடிய குணாதிசயம், காணாதது அது காணும், காண முடியாத காணும். அந்த விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு கர்த்தரை அதர்சனமானவரை அது காண முடியும், அவர்கள் தரிசிப்பது போல். பாருங்களேன், அதர்சனமானவரை அவன் தரிசித்தான் வருது. பாருங்களேன், அது எது செய்ய வச்சுச்சு? விசுவாசம் செய்ய வச்சுச்சு. எந்த ஜனங்களுக்கு தாங்கள் போகும்போது ஒரு உடன்படிக்கை பெட்டி போல முட்டாள்தனமாக அவங்க போகலை, முட்டாள்தனமாக அவங்க செஞ்சிட்டு இல்லை, தி யெகோவா தங்களுக்கு முன்பதாக நடந்து போகிறது யோசுவா இந்த ஜனங்க பார்த்தாங்க, அதனால தான் அவங்க போனாங்க. அதை தான் நம்ம பார்த்துக்கணும். விசுவாசத்தின் ரெண்டாவது குணம், விசுவாசத்தின் மூணாவது குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்கள போய் 6 தடவை சுத்த வைக்கிறார். 6 தடவை சுத்த வச்சு 7வது நாள் எத்தனை தடவை? 7 தடவை. ரெண்டும் சேர்த்தோம்னா 13 தடவை. ஏன் சுத்தணும் இவங்க? ஏன் சுத்தணும்னு யோசிச்சு பார்த்தோம்னா பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு காரணம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த எரிகோ மதில் எவ்வளோ பெருசு, இதை கடக்கவே முடியாது, உங்களால் வெல்லவே முடியாதுன்றத நல்லா அவங்களுக்கு உரைக்க வைக்கணும். ஏன் அப்படின்னா, பாவத்தினால நமக்கு வந்த ஒரு சாபம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பாடுபடுறோம், கடவுள் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக நம்ம வாழ முடியும்ன்ற ஒரு அகங்காரம் நமக்கு. புரியுதுங்களா? கடவுள் இல்லாமல் நான் வாழ முடியும். ஒரு பாருங்களேன், கடவுள் இல்லாமல் நான் வாழ்ந்துட முடியும். நம்மளை அடியாக அடிக்கலைன்னா கடவுளே நமக்கு தேவையில்லை. நம்மளே போய் ஒரு பாபேல் கோபுரம் மாதிரி கட்டி சச்சோ வானா ஒன்றுமோ வானான்னு எல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனை வரலைன்னா கடவுள்கிட்டயே நம்ம வரவே மாட்டோம். பாருங்களேன், விசுவாசம் கடவுள் மேலே சார்ந்திருக்கோங்க. 3வது குணாதிசயம், ஃபுல்லி டிபெண்ட் ஆன் காட். ஏன்னா நம்ம பிடிச்ச சாபம் தான் ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் நம்ம கஷ்டம் தான் தான் ஆண்டவர்கிட்ட வருது, இல்லைன்னா வரவே மாட்டோம். பாவத்தில் இருக்கிறவங்க நம்ம வரவே மாட்டோம் ஆண்டவர்கிட்ட தான் நம்ம குணம். பாருங்களே, யோசிச்சு பாருங்கள், ஒரு 2 நாள் ஒரு தவறு செஞ்சிடறோம், 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, ஜெபம் பண்ணல, ஆண்டவரை தேடுறதில்ல, ஒரு வாரம் கூட அப்படியே ஓட்டிடுவோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் வந்து நம்மளை தாழ்மைப்படுத்துது. அப்படியே கூட ஆண்டவர் இல்லாமல் ஓடணும்னு கூட நமக்கு இஷ்டம். பாருங்களேன், அதனால தான் ஆதாம் அப்படியான அந்த பாவ குணம் நம்மக்கிட்டேயும் இருக்குது. ஒரு இண்டிபெண்ட்டாக வாழ்கிறது சரிங்களா? நம்ம சிருஷ்டிப்பு, ஒருத்தர் அழகாக சொன்னார், நம்ம சிருஷ்டிப்புனா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒவ்வொரு மூச்சுக்கும் ஆண்டவர் மேலே நம்ம சார்ந்திருக்கிறோன்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். நம்ம திட்டம் எந்த திட்டமோ நம்ம திட்டம் இட்டபடி செய்யவே முடியாது. ஏன்னா அவர் சித்தம் இருந்தால் தான் எதுவுமே நம்ம செய்ய முடியும். நம்மளுடைய அகங்காரம் வந்து நான் அதை சாதிச்சிருவேன், நான் அதை பண்ணிடுவேன், நான் அதை செஞ்சிருவேன் இல்லைங்களா? இன்னொரு நமக்கு இருக்கிற ஒரு குணமே, நமக்கு ஆண்டவர் வசதி கொடுத்துருந்தா, கொஞ்சம் நல்ல பொருளாதாரம் கொடுத்துருந்தா, ஒரு நல்ல உக்ரான காரணமாக இருந்தால் அனாவசியமாக செலவு பண்ணாமல் சேர்த்து வைக்கிறது நல்லது தான். இல்லை, தேவையில்லாமல் மனுஷனுக்கு ஏன் எக்கச்சக்கமாக சேர்த்து வைக்கணும்னு ஆசை வருது? ரெண்டாம் மூன்றாம் தலைமுறைக்குன்னு சாப்பிடணும், அப்படி இல்லைனா என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு ஏன் ஆசை வருது? மூணாம் தலைமுறைக்கு நான் சேர்த்து வைக்கணும்னு ஏன் வருது? ஏன் நானும் சரி என் பிள்ளைகளும் சரி ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடாது, இண்டிபெண்ட்டாக நாங்கள் இருக்கணும் இல்லைங்களா? அதுக்கு தான் அந்த ஆங்காரம் தான் நமக்கு. அவன் என் பிள்ளைங்கள ஒவ்வொரு நாளும் என் சாப்பாட்டுக்கு நான் ஆண்டவரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நம்ம எப்போ கற்றுக்குவோம்? அது அப்படித்தான், அது பெரிய பாக்கியமான வாழ்க்கை. அது தான் அவங்களுக்கு 40 வருஷம் வனாந்திரத்தில் கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு வேளை சாப்பாடுக்கும் என் மேலே நீங்கள் சார்ந்து இருக்கணும், என்ன நம்பணும் நீங்கள். ஆனால் அது நமக்கு வர்றதில்லை பாருங்களேன். நாங்கள் பாவத்தில் பிடிச்ச வியாதி அதான். ஆனால் விசுவாசம் என்ன செய்ய, விசுவாசத்தின் மூணாவது குணாதிசயம் என்ன தெரியுமா? கம்ப்ளீட்டாக கடவுள் மேலே சார்ந்திருக்கும், கம்ப்ளீட்டாக கடவுள் மேலே சார்ந்திருக்கும். அதை இவங்களுக்கு உணர்த்தணும். ஏன்னா 13 தடவை சுற்றி சுற்றி பார்த்த பிறகும் கடவுளுடைய உதவி இல்லாமல் இவங்க இந்த ஊரை ஜெயிக்கவே முடியாது. ஆண்டவரில் முழுமையாக நாங்கள் நம்பி இருக்க வேண்டும் அப்படின்றது அவங்களுக்கு உணர்த்தணும் பாருங்களேன். அது ரொம்ப முக்கியம். விசுவாசம் வந்து அதனால தான் நம்ம வாழ்க்கையில் வந்து சில சூழ்நிலைகள் வந்து ஆண்டவரில் சார்ந்து இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலைகளை நம்ம வரவேற்கணும். அதான் கஷ்டங்கள் நினைக்கிறோம். இல்லை, அந்த கஷ்டங்கள் நம்மளை என்ன செய்ய வைக்குது? நம்ம விசுவாசத்தை வளர்க்குது இல்லைங்களா? ஆண்டவரே நீ செய்யலைன்னா என்னால் முடியாது, ஆண்டவரே உன் மேலே நான் சார்ந்து இருக்கணும். இந்த சிச்சுவேஷன்ஸ், சில ஏரியாஸ் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரில் சார்ந்திருக்கக்கூடிய ஏரியாஸ் நிறைய வரணும்னு நம்ம வேண்டிக்கணும். ஆண்டவர் மேலே சார்ந்து இல்லைனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இல்லைனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ அவர் மேலே சார்ந்து இருக்கிறோமோ பாருங்களா. ஒருத்தர் நல்லா சொன்னார், நமக்கு இப்போது இது இருக்குது, வாலிபம் இருக்குது, ஆங்காரத்தில் ஆண்டவர் மேலே நம்ம சார்ந்து இருக்குல்ல, ஒரு நாள் நமக்கு நடக்கக்கூட முடியாது. ஒரு நாள் எந்திரிச்சு நடந்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் வயசான காலத்தில். அப்போ தான் நம்ம சிருஷ்டிப்புன்னு நம்ம உணர்வோம், சிருஷ்டிப்புன்னு உணர்வோம். நம்ம வியாதி வந்து நம்ம நினச்ச ஒரு நேரத்தில் போயிடலாம். போன வாரம் யாரோ ஒருத்தருக்கு சைக்கிளில், ரொம்ப அத்லீட்டு, சைக்கிள்லேருந்து கீழே உளுந்து கல்லில் உடஞ்சி மூஞ்சில் இருக்க எல்லா எலும்பும் உடஞ்சி போச்சு. உடஞ்சி போய் மனுஷன் ஒரு மாதிரி ஆகிட்டு கோமால் ஆகிட்டார். பெரிய அத்லீட்டு, பெரிய ஆங்காரம் தான். ஆனால் ஆண்டவர் நினச்சா எப்படி ஆயிடுறாங்க பாருங்களேன். அவர் மேலே தான் நம்ம சார்ந்து இருக்கிறோம். வி ஆர் கிரியேச்சர், நம்ம அதை உணரணும். அந்த ஆங்காரம் நமக்கு ரொம்ப பெருசு பாருங்களேன். அது விசுவாசத்தின் குணம், மூணாவது குணம் வந்து அது விசுவாசம் தாங்க சரி பண்ண முடியும், ஆண்டவர் மேலே சார்ந்திருக்கிறது. ஆகவே இது அது அது அதை நம்ம பார்க்குறோம். மூணு குணம் பார்த்துருக்கோம், விசுவாசத்தின் குணம். முதலாவது என்ன? கீழ்ப்படிதல் இல்லைங்களா? முட்டாள்தனமாக இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை இயற்கைக்கு விரோதமாக இருந்தாலும், எனக்கு இது புரியல, இது எனக்கு லாஸ் ஆகும், இது பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிவேன். ரெண்டாவது, காண முடியாததை காணுகிற விசுவாசம் இல்லைங்களா? விசுவாசம் காண செய்யும். மூணாவது, ஆண்டவர் மேலே சார்ந்திருக்க செய்யும். பாருங்களேன், அவங்களை சார்ந்திருக்க செய்கிறார். நாலாவதாக பாருங்களேன், விசுவாசம் அறிக்கையிடும் தன்னை. அந்த விசுவாசம் அறிக்கையிடாமல் இருக்காது. உண்மையான விசுவாசம் இருந்துச்சுன்னா தன்னை அறிக்கையிடும். அந்த குணாதிசயத்தை நம்ம பார்க்கலாமே இதில் பாருங்கள். இதில் 6 நாட்கள் அவர் சுற்றி வந்த பிறகு 7வது நாள் அவர் என்ன சொல்கிறாரு? நான் ஒரு சிக்னல் கொடுத்த பிறகு நீங்களாம் என்ன செய்யணும்? ஒரே சத்தம், இவ்வளோ நேரம் பேசாமல் இருக்கணும்னு சொல்லிட்டார். யாருமே ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாது, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை தான் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஆனால் 7வது நாள் நான் ஒரு சிக்னல் கொடுத்த பிறகு ஒரே சத்தம் போடுங்க, ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு வருது. அவங்க சத்தம் போட்ட பிறகு இது இந்த சத்தம் என்ன? அதான் அங்கே விசுவாசத்தின் சத்தம், அந்த விசுவாசத்தின் அறிக்கைன்னு நம்ம சொல்லலாம். விசுவாசத்தோடு அவங்க கத்துறாங்க. அவங்க கத்தும் போது என்ன மாதிரி சத்தமாக இருந்திருக்கோம் அப்பா? இந்த கில்கால் எல்லா இடத்துல கேட்டிருக்கோம் அந்த சத்தம். அவங்க கத்தின பிறகு என்ன ஆகுது? முழு நகரத்தின் அந்த மதில்கள், எவ்வளோ வானத்துக்கு எட்டுற அளவுக்கு இருந்த வால்ஸு ஒரே செகண்டு டமால் கீழே இருந்த இடத்துல கல், ஒரு கல் ஒரு கல் மேலே இருக்காமல் கீழே டபடபடபடபடக்கு அந்த காட்ஸு கீழே உழுற மாதிரி எல்லாம் கீழே உழுந்து போச்சு அவங்க சத்தம் போட்ட உடனே. பாருங்களேன், டப டப டபான்னு கீழே உளுந்து போச்சு. ஆனால் அதில் பார்க்குறோம், அப்படி கீழே உளுந்து போயிருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல ஒண்டி அந்த வால் உழுவலை. ஏன் அந்த வால் உழுவலை? ஒரு சின்ன இடத்துல, அந்த இடத்துல ஒரு ஜன்னலில் ஒரு ரெட் கலர் நூல் தொங்கிக்கிட்டு இருக்கு. யாருடைய வீடு அதுன்னு எங்கே உழுவலான்னு, யாருடைய வீடுன்னு போய் பார்த்தா யாருடைய வீடு அது? ராகாவுடைய வீடு. அந்த அம்மாவும் பொழைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விசுவாசத்தினால. இந்த மூணு குணாதிசயங்களும் அந்த அம்மாக்கிட்டையும் இருக்கிறத பார்க்கலாம். ஏன் அந்த அம்மா விசுவாசத்துக்கு கீழ்ப்படிதல் அந்த அம்மாக்கிட்ட இருந்துச்சா? முட்டாள்தனமாக தனக்கு தெரிஞ்சாலும் அந்த ரெட் கலர் நூலை ஜன்னலில் கட்டி வச்சிருக்கு. அது கட்டுறதுனால என்ன பெருசாக ஆகப்போகுது? அது கேட்டுச்சு அந்த கேள்வி இல்லை. நான் கர்த்தர் சொல்லியிருக்காரு நான் கட்டுவேன்னு கட்டுச்சு. அது காண முடியாததை கண்டுச்சு. எங்கே இன்னும் இந்த ஜனங்களுக்கு பூமியை கொடுக்கல ஆண்டவர், ஆனால் அவங்கள பார்த்து என்ன சொல்லுது? இந்த தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரு எனக்கு தெரியும். ஏன் விசுவாசம் காண வச்சுச்சு அந்த லேடியை, இல்லைங்களா? அந்த மாதிரி கண்டதாக பார்க்குறோம். அந்த சார்ந்து இருந்துச்சா? ஆமாம், அந்த வாலில் தன்னுடைய முழு குடும்பத்தையும் உட்காந்து கூப்பிட்டு உட்கார வச்சுன்னு ஆண்டவர் மேலேயே நம்பிக்கையாக இருந்துச்சு, இல்லைங்களா? தன் ஜனங்களை யாரையும் நம்பா, யெகோவா தேவனை நான் நம்புறேன்னு இருந்துச்சு. அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டுச்சா? அந்த அம்மாவுடைய அறிக்கையை பார்க்குற ஒரு பாட்டு மாதிரி, மேலே வானத்தில் கீழே பூமியில் அவர் என்று வேறு தெய்வம் இல்லைன்னு அறிக்கையிட்டுச்சு. பாருங்களேன், இந்த குணாதிசயம் எங்கெங்கெல்லாம் பார்க்குறோமோ, காலையில் மரியாதையில் பார்த்தோம். இந்த குண மூணு நாலு குணாதிசயங்கள் இருக்கும் இல்லைங்களா? அந்த மரியா பாடின பாட்டில் பாருங்களேன், காண முடியாததை அந்த அம்மா கண்டு ஆண்டவரை பாடுது, நடக்க போகிறதெல்லாம் பாடுது அந்த அம்மா. ஆகவே இந்த நாலு குணாதிசயங்கள் பாருங்களேன், உண்மையான விசுவாசத்துக்கு இருக்கக்கூடிய நாலு குணாதிசயங்களை நம்ம பார்க்குறோங்க. நமக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்கா நம்ம கேட்டு பார்க்கணும். விசுவாசம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை, அந்த விசுவாசத்துக்கு இந்த நாலு குணங்கள் இருக்கா அதை நம்ம பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து முடிப்போம். இதில் பாருங்களேன், இது இந்த இதை படிச்சுட்டே வரும்போது ஒரு 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 சஸ்பென்ஸ் மாதிரி இதில் கொடுக்குறாரு. இதில் 16வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சத்தம் போடுங்க, யூ ஷவுட் அப்படின்றாரு. யோசுவா அங்கே ஷவுட் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். யோசிச்சு பாருங்க, 6 நாள் இந்த ஜனங்களை பேசாமல் இருங்கன்னு எல்லாரையும் அமைதியாக வச்சு 7வது நாள் நான் சிக்னல் கொடுக்கும்போது சத்தம் போடுங்கன்னா, அந்த நேரத்தில் அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? எப்படா கத்தலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க, அடக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி அமைதியாக இருந்தவங்க. ஆனால் அவங்க ஷவுட்னு சொல்லிட்டு அவர் ஒரு 16வது வசனத்தில் சொல்கிறாரு. அவங்க கத்துறது 20வது வசனத்தில் வருது. ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி அங்கே வைக்கிறார். அது அந்த நடுவில் என்ன சொல்கிறாருன்னா, சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, அந்த தேசம் வந்து அவங்க மேற்கொள்ளும் போது அது 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 முதல் தேசமாக இருப்பதனால அதில் இருக்கிற எந்த பொருளுகளும் அவங்க எடுத்துக்கக்கூடாது இல்லைங்களா? அது கர்த்தருக்கு உரியது. ராகாபை போய் எப்படி அவங்க காப்பாற்றணும், சில ரூல்ஸ் எல்லாம் போட்டு 4-5 வசனங்கள் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க கத்துறதாக பார்க்குறோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, யோசுவா வந்து ஷவுட்னு சொன்ன உடனே இவங்க கத்தியிருக்கணும், அப்படித்தான் நடந்திருக்கணும். ஆனால் இவர் எழுதுகிறவர் ஒரு சஸ்பென்ஸ் வச்சே எழுதுகிற பழக்கம் இருக்குது. பாருங்களேன், 1வது அதிகாரத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஷவுட்டுன்னொன்னே என்ன நடக்கும்னு நம்ம எல்லாம் எதிர்பார்ப்போம். ஆனால் என்ன நடக்கும்னு சொல்லாமல் யோசுவா சொல்கிறத ஒரு 5 வசனங்களை வச்சு அந்த நடக்கிற காரியத்தை டிலே பண்ணிட்டு போகிறார். ஏன், அந்த எரிகோ மதில்கள் உழுவுறத விட யோசுவா சொல்கிற அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியம், அதை வலியுறுத்துறார். பாருங்களேன், இந்த முழு அதிகாரமே எழுதப்பட்டிருக்கு அப்படித்தாங்க. ஏன்னா நம்ம நினச்சி பார்ப்போம், இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும், எப்படி எடுத்திருப்பாங்க படம், யோசிச்சு பாருங்களேன். இப்போது ஹாலிவுட்லலாம் வார் மூவிஸ் எல்லாம் எடுக்கும்போது எப்படி எடுக்கிறாங்க, இவங்க போய் இந்த ஊரில் போய் ஒருத்தர் ஒருத்தரையும் வெட்டுறதும் கத்தியில் அடிக்கிறதும் அந்த வால் உழுவுறதே ஒரு 1/2 hour காமிச்சிருப்பாங்க. உழுவுறதும் உள்ளே போய் ஒருத்தரையும் வெட்டுறதும் பெரிய வார் சீனு, பிரம்மாண்டமாக அது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக காட்டுறது. இந்த முழு அதிகாரத்துலேயும் அவங்க அட்டாக் பண்ணதுக்கு எவ்வளோ கொடுத்து 1 வசனம் தான். எரிகோவை அவங்க எப்படி அழிச்சாங்கன்றது பாருங்களேன், 21வது வசனம், அவ்வளோதான் படிங்க.
பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டயக் கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள்.
அவ்வளோதான், எரிகோ எப்படி அழிச்சார்கள் அப்படின்றது அந்த வசனத்தோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த முழு அதிகாரமும் எதை வலியுறுத்து தெரியுமா, இதை எழுதுகிறவர் பரிசுத்தாவினால் எழுதி அந்த பிரம்மாண்டமான காட்சி காட்டுறதும் அப்படி நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுலையும் அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லை. விஷயம் இதில் வச்சுருக்கார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ் எவ்வளோ கீழ்ப்படிஞ்ச விசுவாசத்தை பாருங்கள், அதை தான் வலியுறுத்த பார்க்குறார். அந்த சீனை காட்டணும், பெரிய பிரம்மாண்டத்தை காட்டணும்னு இல்லை. ஏன், அதை நீ கீழ்ப்படிஞ்சின்னா நிச்சயமாக இதெல்லாம் நடந்துட்டு போகுது, வெற்றி உனக்கு வந்துட்டு போகுது. முக்கியத்துவம் எது கொடுக்குறாரு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஆகவே இது ரொம்ப முக்கியமான அதிகாரம், விசுவாசத்தின் ஒரு அதிகாரம்னு நம்ம சொல்லலாம். அவங்க எவ்வளோ கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த 4 குணாதிசயங்கள், அருமையான குணாதிசயங்களை நம்ம மறக்கக்கூடாது. விசுவாசம் எங்கெங்கெல்லாம் உண்மையான விசுவாசம் இருக்கோ இந்த நாலு குணாசியங்களை பார்க்கலாம். யாருக்கு எடுத்து பாருங்களேன், நான் ரெண்டு மூணு பேரை பார்த்தேன், இவங்களுக்கு எல்லாருக்கும் இது இருந்துச்சு. என்ன அது? முதலாவது கீழ்ப்படிதல். என்னத்தான் கர்த்தர் வார்த்தை சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படுகிறது. ரெண்டாவது காணாத காரியங்களை காண செய்யும் விசுவாசம். நடக்க போகிற ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை விசுவாச கண்கள் நமக்கு காண செய்யும். காணப்படாதவர்களுடைய நிச்சயம் விசுவாசம். மூணாவதாக என்ன பார்க்குறோம்? ஆண்டவர் மேலே சார்ந்திருக்கும், ஆண்டவரையே பற்றியே சார்ந்திருக்கும். நாலாவதாக அது அறிக்கை செய்கிற விசுவாசமாக இருக்கும். தேவன் நம்ம எல்லாருக்கும் இப்படிப்பட்ட விசுவாச வளர்ச்சியை தரணுன்றதுக்காக ஜெபம் பண்ணணும்.